மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, சபையின் நாயகரே, எங்கள் இரட்சகரே, உம்முடைய நாமத்துக்குரிய மகிமை கடத்தே நாங்கள் செலுத்துகிறோம். நீர் எங்கள் மத்தியிலே எழுந்தெழுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாளிலும் உடைய சித்தம் எங்கள் மத்தியிலே செய்யப்படுவதாக உடைய வார்த்தைகளை அனுப்பி எங்களை குணமாக்கும். உடைய ராஜ்யம் வரட்டும், எல்லாம் பரிசுத்தப்படட்டும். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும் என்று மன்றாடு. நன்றி தகப்பனே, உபகி ஸ்தோத்திரம். நன்றி ஐயா, உபகி ஸ்தோத்திரம். தேவனால் பிறந்தவன் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறான் என்ற நம்முடைய ஆண்டவர் இயேசு. அவர் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கருத்தாய் கவனமாய் செவி கொடுப்பார். ஆகவே இதனாலே நமக்கு தேவனுடைய வசனத்தை போதிக்க கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கற்றுத்தர யூகேல இருந்து நம்முடைய கலை சபையின் போத பாஸ்டர் ரஞ்சன் அவர்களும் அவருடைய பதவியில் வந்திருக்காங்க. அந்த தேசத்தில் தங்களால் முடிந்த ஊழியர்களை அந்த பிரதேசத்தில் அவர்கள் செய்து வர்றார்கள். இந்த மாசம் அவருடைய 12வது ஆண்டு நிறைவு ஆராதனையை அவர்கள் நடத்தினார்கள். தேவனுக்கு பகுமையாக கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் செய்து வர ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். ஆண்டோட சித்தப்பாடு வாழ்வில் செய்யப்படுவதா? ஆகவே இந்த ஊழலிலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யவும் தேவனுடைய வசனத்தை போதிக்கவும் வரவேற போதர் என உங்கள் சார்பிலே அன்போடு நான் வரவேற்கிறேன். எல்லோரும் நாம் கருக்களை தட்டி அவரை உற்சாகப்பட்ட வரவேற்பு.
ஹாலேலூயா! கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நம் சபை நடுவிலே இருக்கிறார். ஹாலேலூயா! ஆண்டருடைய நாமை மகிமைப்படுவதாக. உங்கள் மத்தியிலே இருக்கிறது மிகவும் சந்தோஷம். அநேகமான புதுமுகங்களை நான் காண்கிறேன். கர்த்தர் சபையிலே சேர்த்து இருக்கிறார். ஆமேன். ஆண்டருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த முறை உங்களிடத்திலே வர தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய சபை போதருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். மூப்பர் மற்றும் ஊழியர்கள், சபையினுடைய விசுவாசம் எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். எங்களுடைய சபையின் சார்பாக உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிக்கிறோம். எங்களுடைய சபையினுடைய 12வது ஆண்டு நிறைவு ஆராதனை நாங்கள் சிறப்பாக நாங்கள் கொண்டாட தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டினார். அவருடைய நாமத்துக்கு எல்லா மகிமையை நான் செலுத்துகிறேன். ஆமீன். ஹல்லேலூயா! சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமீன். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லும் முன்பாக என்னுடைய மனைவியை அழைக்கிறேன். அவர்கள் வந்து நம் மத்தியிலே பாடல் படித்து அது பின்பாக நான் வார்த்தைக்கு நாம் கடந்து செல்லலாம். கரங்களை தட்டி அவர் வரவேற்பான்.
ஹல்லேலூயா! ஆண்டவர் ஜீவிக்கிறபடியால் நாங்கள் ஜீவிக்கிறோமே. உங்களோடு சேர்ந்து ஒரு சிறிய ஆராதனை பாட நான் ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா! என்ன, நீங்கள் எல்லாரும் ஆராதிக்கிற பிள்ளைகள், உங்களோடு சேர்ந்து ஆராதிப்பதே எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆமேன். ஹல்லேலூயா! எல்லாரும் 5 நிமிஷம் எழுந்து நிற்பீங்களா? சாரி, எல்லாரும் எழுந்திருந்து ஆராதிச்சு களைச்சு போனீங்க. ஹல்லேலூயா! ஒரு ஆராதனை பாடலை. ஆமென். ஹல்லேலூயா! இயேசு நம் மத்தியிலே சிங்காசனம் வீற்றிருக்கிறார். Thank you Holy Spirit of God. நன்றி அப்பா, எங்கள் மத்தியிலே நீர் தந்திருக்கிற பெரிய கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நமக்காக உதிக்கப்பட்ட தேவகுமாரன் இயேசுவே, நமக்காக உதிக்கப்பட்ட தேவகுமாரன் இயேசுவே, எங்கள் கிரீடங்கள் யாவையும் கலற்றுகிறோ, உம்மகிமையின் பாதத்தில் கிடத்துகிறோ. எம் கிரீடங்கள் யாவையும் கலற்றுகிறோ, உம்மகிமையின் பாதத்தில் கிடத்துகிறோ. உம்மை மென்மேலும் உயர்த்துகிறோம், உம்மை மென்மேலும் உயர்த்துகிறோம். பரிசுத்தா 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 இயேசுவே, பரிசுத்தா பரிசுத்தா முற்றிலும் பரிசுத்தரே எங்கள் இயேசு, முற்றிலும் பரிசுத்தரே எங்கள் இயேசு, முற்றிலும் பரிசுத்தரே பரிசுத்தா 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 இயேசுவே. சொல்லுவோமா, பரிசுத்தா 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 இயேசுவே, பரிசுத்தா பரிசுத்தா முற்றிலும் பரிசுத்தரே எங்கள் இயேசு, முற்றிலும் பரிசுத்தரே எங்கள் ராஜா, முற்றிலும் பரிசுத்தரே பரிசுத்தா 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 இயேசுவே. கரங்களை உயர்த்தி பரிசுத்தா பரிசுத்தா முற்றிலும் பரிசுத்தரே எங்கள் இயேசு, முற்றிலும் பரிசுத்தரே எங்கள் ராஜா, முற்றிலும் எல்லாரும் இணைந்து ஆராதிப்போம். அந்த பரிசுத்தராயகரே நம் மத்தியிலே இருக்கிற சிங்காசனபதியே, மன காந்தல காலி மரம் சாலாரா, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, அதிசயமான கிரியைகளின் தேவனாகிய கர்த்தாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, அல்பா ஒமேகா ஓரமனந்தலரா ஓரிமனம் தோரி அந்தலரே, அவர் மாத்திரம் பரிசுத்தம் பரிசுத்தர்.
நன்றி சாப்பிடு, விடுதலைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், அசைவுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், ஆவியானவர் சபையிலே அசைவாடுறதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், தேவனாய கர்த்தர் மகிமையா இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா, சபையை ஆசீர்வதியும் ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளை விடுதலையாக்குறதுக்காக இயேசு பின்னாக. ஆமென் ஆமென். உட்காரோ. ஹல்லேலூயா. தேவன் பரிசுத்தராயிருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களை யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று சொல்லி சவால் விட்ட ஒரே ஒருவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர், அவரை யாரும் குற்றப்படுத்த முடியவில்லை, குற்றப்படுத்தவும் முடியாது. ஆமேன். அவர் முற்றிலும் பரிசுத்தர். அவரை நாம் பரிசுத்தர் 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 என்று சொல்லி நாம் ஆவியிலே நிறைந்து அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். ஆமேன் ஹல்லேலூயா. அந்த அப்பொழுது தேவனுடைய பிரசன்னம் மத்தியிலே வரும். ஹல்லேலூயா. பிசாசு அசுத்த ஆவி, தேவன் பரிசுத்தராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறவரே, விடுதலையின் ஆவியானவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது தேவரீர் நீர் எங்கள் மத்தியிலே பேசுவீராக. ஆண்டவரே, எல்லா பிரசாவத்தையும் பார்க்கிலும் வார்த்தையை மகிமைப்படுத்துகிற தேவனே, ஆண்டவரே, நாங்கள் வாழ்வதும் நாங்கள் ஜீவிப்பதும் நாங்கள் ஆசீர்வாதிக்கப்படுவதும் உடைய வார்த்தையினால்தானப்பா. ஆண்டவரே, அது இல்லாவிட்டால் நாங்கள் ஒன்றுமில்லை. தேவரீர், இந்த வார்த்தைகளை நாங்கள் எங்கள் மத்தியிலே நீர் பேசுவீராக. ஆவியானவரே, என் மேல் இருக்கிற ஆவியானவரே, நீர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தை பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 12 வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 12 வசனம்.
அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்துவோம்.
அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். சரி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய கடைசி 2வது வருகையை குறித்து, கடைசி நாட்களில் சம்பவிக்க போற காரியங்களை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தெளிவாக தன்னுடைய சீசர்களுக்கு போதித்தார். தெளிவாக சீசர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு நமக்கு எழுதப்பட்டு தரப்பட்டிருக்கிறது நம்முடைய கரத்திலே. அதே காரியங்களை ஆண்டவர் பேசிக்கொண்டு வரும் பொழுது ஒரு காரியத்தை சொல்கிறார், அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். இன்றைக்கு நான் குறைந்து போகிற இந்த உலகத்திலே தணிந்து போகிற குறைந்து போகிற காரியங்களை குறித்து நான் பேச போகிறேன். ஏன் அதை நான் குறித்து பேச போறேன்னு சொன்னால், அவைகளில் நாம் வளர வேண்டும் என்று சொல்லி, அவைகள் நம் மத்தியிலே குறைந்து போகக்கூடாது, சபையின் மத்தியிலே அவைகள் தணிந்து போகக்கூடாது, உலகத்திலே அவைகள் நடந்தாலும் நம் மத்தியிலே அவைகள் தணிந்து போகக்கூடாது, அவைகளில் நாம் பெருக வேண்டும் என்ற 3 காரியங்களை குறித்து நான் உங்கள் மத்தியிலே பேசி இந்த வார்த்தைகள் மூலமாக கடந்து செல்லலாம் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். 1வது காரியம், அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கே அவரை தந்தர்களே உலகத்தில் இவ்வளவாய் நம்முடைய பிதாவாகிய தேவன் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. இவ்வளவாய் அன்பு கூர்ந்த ஆண்டவர், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி நம்மளை தேடி வந்து நம்ம இது அன்பு கொண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் நம்ம சபையின் தலையா இருக்கிறார். அவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். அதை நாம் விசுவாசிக்கணும். தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது, நம்முடைய கர்த்தருக்கு மகிமையை நாம் சபையிலே செலுத்தும் பொழுது அவர் கடந்து வருகிறார். நம்முடைய ஆராதனையை ஆர்வமாய் தேவன் விரும்புகிறார். நம்முடைய வேண்டுதல்களை அவர் கவனித்து கேட்கிறார். நம்முடைய விண்ணப்பங்களையும் நம்முடைய மன்றாக்கீடுகளையும் அவர் கவனித்து கேட்கிறார். அவர் ஒருவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். பாருங்க, அவரைத்தான் தேடி நீங்க வந்திருக்கிறீங்க. அவர் தேடி வந்தபடியால அவர் உங்களை வறுமை அனுப்ப போறது இல்லை. இந்த நாளிலே அவருடைய அன்பு அகாபே அன்பு, அது ஒரு நிபந்தனையற்ற அது ஒரு அன்பு. அந்த அன்பின் நிமித்தமாக தேவன் தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்திருக்கிறார். எல்லாம் நமக்கு தெரிந்திருந்தாலும் இன்றைக்கு இந்த உலகத்திலே அன்பு இல்லை, அது மாய்மாலமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னா, அக்கிரமம் மிகுதியாகுவதனால் அன்பு தணிந்து போம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு ஏற்கனவே சொல்லி வைத்திருக்கார். பாருங்க, அன்பில்லாதவன் தேவனை அறியான். இந்த அளவுக்கு நாம் கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறுகிறோம். அந்த தேவனிடத்தில் நாம் வைத்த அன்புக்கு அடையாளமாக நாம் என்னத்தை நாம் செய்கிறோம்? அந்த அன்பு எந்த அளவுக்கு என்ன மீது உங்களது வெளிப்பட்டிருக்கிறது? கிறிஸ்து பாராட்டின அன்புக்கு அளவில்லை. அது ஆழம், உயரம், அகலம், நீளம், அதுக்கு சொல்ல முடியாத அன்பு. ஆனா இன்றைக்கு கர்த்தரிடத்தில் நாம் வைத்திருக்கிற அன்புக்கு ஈடாக என்னத்தை நான் செய்கிறோம்? எவ்வளவு தூரம் கர்த்தருக்கு எங்களை நாம் விட்டு கொடுத்திருக்கிறோம்? இது மிகவும் முக்கியம். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சபையிலே உங்களுடைய அன்பை அவர் எதிர்பார்க்கிறார். அன்பு, ஆண்டவரே நன்றி, அன்பு செலுத்துகிறோம். எல்லாரும் சொல்லுகிறோம், அன்பு செலுத்துகிறோம், ஆண்டவரே அன்பு செலுத்துகிறோம். லவ் ஜீசஸ், எங்கிருந்து அந்த வார்த்தைகள் நம்ம வருகிறது? இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த வார்த்தைகள் வருகிறதா? உண்மையாகவே நான் இயேசு அன்பு கூறுகிறோமா? ரியலி யூ லவ் ஜீசஸ்? உண்மை அன்பு செலுத்துறீங்களா? அல்லது என்ன என்ன காரணத்துக்காக நீங்க அன்பு செலுத்துறீங்க? நீங்க செலுத்துற அன்பு கிறிஸ்து எப்படி உங்களுக்கு எதிர்பார்க்கிறார்? நீங்க என்ன செய்ய வேண்டும் விரும்புகிறார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன். அடுத்த வசனம், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப ஆண்டவர் என்னுடைய பாரங்கள், பாவங்கள், சாபங்கள், என் மேல் இருக்கிற எல்லா பாரங்களையும் அவர் மேல் நான் இறக்கி வைத்து தேவ நம் இழைப்பாளர் தந்திருக்கிறார். அவருடைய முகத்தை நாம் சுமத்த வேண்டும், அவருடைய வேலையை செய்ய வேண்டும். ஆண்டவருடைய காரியங்களை இந்த பூமியிலே நாம் நடத்தி முடிக்க வேண்டும். அதுதான் இந்த அன்பு கூறுறது. பிளீஸ் டூ இட். என்ன என்ன செய்யறீங்க? என்ன நம்முடைய செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்கிறது? கிறிஸ்துவுக்காக என்ன செய்யறோம்? கிறிஸ்துவுக்காக எவ்வளவு தூரம் ஓடுகிறோம்? கிறிஸ்துவுக்காக எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம்? ஆத்துமாக்களுக்காக அவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுகிறோம்? சபையில் அறிவித்தல் இருக்கிறது, கூட்டங்கள் இருக்கிறது, அவைகளில் எந்த அளவுக்கு நம்முடைய பங்கு இருக்கிறது? அதுதான் அன்பு கூறுறது. கர்த்தர் என்னையும் உங்களையும் கொண்டு செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்து முடிக்கும்படியாக காத்திருக்கிறார். அதை தாமதம் பண்றது நீங்க தான், நானும் நீங்களும் தான். ஆகவேதான் அன்பு குறைந்து விட்டது. வெளிப்படுத்தல் 2:4. வெளிப்படுத்தல் 2:4.
ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு.
எபேசு சபையின் தூதனுக்கு எழுதும் பொழுது 7 பொன் குத்துகளையும் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற தேவகுமாரன், உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்கக்கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் நாமத்தை மித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். எல்லாம் அறிந்திருக்கிறார். ஹலலூயா. நீங்கள் சபையிலே இயேசுவுக்காக செய்கிற எல்லா காரியங்களையும் தேவன் அறிந்திருக்கிறார். உங்களுடைய பிரயாசத்தை தேவன் அறிந்திருக்கிறார். உங்கள் பொறுமையை தேவன் அறிந்திருக்கிறார். உங்கள் கிரியைகளுக்கு தேவன் தெரியும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஆதியிலே நீ கொண்டிருந்த அன்பை விட்டாய், ஒரு குறை இருக்கிறது. ஆண்டவருடைய உள்ளத்திலே ஒரு குறை இருக்கிறது. ஆதியிலே செய்த கிரியைகள், தேவனுக்காக பட்ட பிரயாசங்கள், தேவனுக்காக ஓடின ஓட்டங்கள், கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக பிரயாசப்பட்ட பிரயாசங்கள், சிக்கப்பட்ட உடனே நமக்கு இருந்த விசுவாசம், கர்த்தருக்காக ஜீவனை கொடுக்கவும் தேவனுக்காக எதை சாதிக்கவும் ஆயத்தமா இருந்த அந்த ஆரம்ப நாட்களை விட்டு தேவன் நம்மளை ஆசீர்வதித்த பொழுது ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி அந்த அன்பை விட்டு விட்டோம். ஆதியில கொண்டிருந்த அன்பை தேவன் எதிர்பார்க்கிறார். அதில் நாம் வளரணும். அந்த அன்பு தேவன் எதிர்பார்க்கிறார். அது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆகையால் என்ன நிலைமையிலிருந்து விழுந்தா? ஏன் எங்கு குறைவு வந்தது? எங்கு குறைவு வந்தது? ஏன் அதை என்ன செய்ய முடியாமல் போனது? இதுக்கு என்ன காரணம்? உலக ஆசீர்வாதமா, அல்லது குடும்பமா, அல்லது வேற காரியங்களா? என்ன காரணம்? என்ன காரணமா இருக்கிறது? அதை நீ விழுந்த நினைத்து மனம் திரும்பும். தேவனுக்கு நாம் செலுத்த வேண்டிய நேரத்தை தெரிவு செய்ய வேண்டியது நீங்கள் நான் தான். ஐரோப்பாவில் வாழுகிற நமக்கு எல்லாரும் நாம் பிஸிதான். நமக்கு எல்லாருக்கும் வேலைகள், எல்லாருக்கும் நமக்கு காரியங்கள் உண்டு. வேலை செய்து முடியாது. வீட்டு வேலை தொடங்கினா வீட்டு வேலை செய்து முடியாது, பெண்களுக்கு முடியாது, வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கு, செய்து கொண்டே போகலாம். வேலைக்கு போனா மற்ற காரியங்களுக்கு போனா நாம எல்லா காரியங்களையும் நாம் கவனித்துக் கொண்டே போகலாம், எங்களுக்கு டைம் காணாது. நீங்க சொல்றதை சொல்லலாம், சாட்டு சொல்லலாம். ஆனா கர்த்தருக்கு என்று ஒரு நேரத்தையும், ஆண்டவரோடு கூட நாம் ஜெபம் பண்ண, கர்த்தருக்கு ஊழியம் செய்ய ஆண்டவருக்கு நேரத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டியது நீங்களும் நான் தான். ஹல்லேலூயா. ப்ளீஸ், நாம தெரிந்து அந்த நேரத்தை நீங்களும் நான் ஒதுக்காவிட்டால் அந்த நேரம் வராது, அந்த நேரம் தானாக உங்களை தேடி வராது. ஆசீர்வாதத்தினுடைய வழி, ஆசீர்வாதம் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார், உன் வேலையை ஆசீர்வதிக்கிறார், உன் வீட்டை ஆசீர்வதிக்கிறார், மாப்பிசையின் தொட்டி குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. தேவனாய கர்த்தருடைய வீட்டை ஆசீர்வதித்து பெருக பண்ணி கொண்டிருக்கிறார். சந்தோஷம், கர்த்தர் வருகிற இடத்துல அப்படித்தான் இருக்கும், தேவனுடைய ஆசீர்வாதம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனுக்கு உடக்கூட செலுத்த வேண்டிய நேரத்தை ஒதுக்கல, ஒதுக்கல. வேலை வேணும், வேலை வேணும், வேலை வேணும் நாம கேட்கிறோம். வேலை இல்லாத பொழுது விசா வேணும், விசா வேணும், விசா இல்ல கேட்கிறோம், அழுது ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கிருபையா விசா தருகிறார். வேலை வேணும், வேலை வேணும்னு கேட்கிறோம், ஆண்டவர் இறங்கி வேலை தருகிறார். ஆண்டவரை உயர்ச்சியை தாரும், மகிழ்ச்சியை தாரும் கேட்கிறோம், ஆண்டவர் எல்லாம் இறங்கி தருகிறார், கத்து தருகிறார். எல்லாம் தந்த பிறகு அவைகளிலே நாம் இருந்து ஆசீர்வதித்தவரை விட்டு, அது கொஞ்ச நாள்ல நமக்கு அது ஆபத்தா இருக்கும், வெரி டேஞ்சர். கத்தரோடு உள்ள ஒரு நல்ல உறவு கத்தரோடு இருக்காட்டி, கத்தரோடு கூட ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் நமக்கு இருக்காட்டி, அநேக காரியங்களை நான் வழி போ சந்தர்ப்பம் உண்டு பாருங்க. இன்றைக்கு அநேக காரியங்களை வழி போறதுக்கும் அந்த சரியான அன்பு தேவனோடு கூட நமக்கு இல்லாததான் காரணம். அநேக பிரச்சனைகளுக்கு நாம் ஓம் கொடுத்து அந்த பிரச்சனைகளை நமக்கு சரியாக தீர்க்க முடியாததுக்கு இருக்கிற காரணம், தேவனோடு சரியான உறவு இல்லை, சரியான அன்பு இல்லை. அன்போடு கூட அந்த உறவு இல்லாததுக்கு காரணம் தான் இன்றைக்கு அநேக பிரச்சனைகள் நமக்கு தீர்க்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் அது. என் தேவனோடு கூட நல்ல ஒரு உறவு நமக்கு எனக்கு இருக்குமானால், என் தேவனோடு கூட நல்ல ஒரு ஐக்கியம் எனக்கு இருக்குமானால், என் தகப்பனோடு என் பிதாவோடு கூட எனக்கு நல்ல ஒரு ஐக்கியம் இருக்குமானால், ஒன்று நான் தவறி போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அன்பு நம்ம சாலத்தை நடத்தும் பாருங்க. ஒரு பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு உண்டாகும். தேவன் முதலாவது சபையிலே அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. தன்னுடைய மனவாட்டி சபையை அளவில்லாமல் நேசிக்கிற கர்த்தர் அவர் இங்கு இருக்கிறார். மனவாட்டி சபை உங்கள் எல்லார் மேலும் அவர் மனவாட்டி, அவருடைய மனவாட்டி, அவர் மனவாட்டியை அவர் மிகவும் கவனிக்கிறார். அந்த மனவாட்டி சரியாக ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்ற ஆண்டவர். அவருடைய வருகையிலே காணப்பட வேண்டும். என்னுடைய வருகைக்கு என்னுடைய மனவாட்டி சபை சரியாக அது ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி என் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார், அதை ஆயத்தப்படுத்துகிறார். அதுக்கு நாம் அதிலே அன்பு கூட நாம் விட்டுக் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் வருகையிலே காணப்படலாம். 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தில் அன்பை குறித்து நாம் வாசிட்டு போறோம். அன்பு சாலத்தையும் தாங்க சாலத்தையும் மன்னிக்கும் சில தீர்க்க சனங்களா இருந்து எல்லாம் கடகட்டும் நான் சொல்லிட்டு போறேன் பாருங்க. சகலத்தையும் தாங்குதா? அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் மன்னிக்கும். சகலத்தையும் தாங்குறமா இல்ல. உண்மையான அன்பு தேவனோடத்தில் இருக்கிற அன்புல சகலத்தையும் தாங்க முடியல, சில காரியங்களை சகிக்க முடியல, சில காரியங்களை விட்டுக் கொடுக்க முடியல. 1 கொரிந்தியர் 6:7-8 1 கொரிந்தியர் 6:7-8
நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறது இல்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்ளுகிறது இல்லை? நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்களே.
ஏன், ஏன், ஏன் வேதம் கேட்கிறது? ஏன் கேள்வி? வை என்ன பதில்? ஏன் பொறுத்துக் கொள்றதில்ல? ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்றல்ல? ஏன் தீமையை சகித்துக் கொள்றல்ல? ஏன் கிறிஸ்துவுக்காக அதை விட்டுக் கொடுக்கறல்ல? ஏன் சபைக்காக அதை நாம விட்டுக் கொடுக்கறல்ல? ஏன் பொறுத்துக்கோ, ஏன் சரி செய்யறல்ல? பவுல் கொரிந்து சபையில இப்படியான காரியம் இருந்தபடியால அவர் கேட்கிறார். ஏன், ஏன் வழக்காடு? காரணம் இல்லாமல் ஏன் வழக்கு? மனம் திரும்பு. வெளிப்படத்தில் 2 அதிகாரத்தில் பாக்கிறோம், நீ இன்ன நிலைமையில் இருந்தா விழுந்தாய் நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக இடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உனக்கு விளக்கு தண்டை அழுத்திருந்து நீக்கி விடுவேன். நமக்கு ஆசீர்வாதங்கள் வேண்டும், விளக்கு தண்டு விளக்கு தண்டில் மேல் விளக்கு வைத்து விளக்கு வைத்தால்தான் விளக்கு வெளிச்சமா இருக்கு. விளக்கை எடுத்து உயிரத்தெல்லாம் வைப்பாங்க, அப்பதான் வெளிச்சம் கொடுக்கும் எல்லாருக்கும். அதை மரக்காலால மூடி வச்சா அதை கொடுக்காது. தீபமா இருக்கிறோம், வெளிச்சமா இருக்கிறோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். அந்த வெளிச்சம் மற்றவர்களுக்கு பிரகாசிக்க முடியாதபடி அந்த என்ன நாம மரக்கால், மரக்கால் சொன்னா நம்முடைய கிரியைகள், நமக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், அன்பில்லாத காரியங்களினால் அந்த வெளிச்சம் மூடப்பட்டிருக்கு பாருங்க. இதனால மற்றவருக்கு வெளிச்சம் இல்லை, சபைக்கு வெளிச்சம் இல்லை, ராஜ்யத்துக்கு வெளிச்சம் இல்லை. ஒளியின் ஆண்டு சபை என்னாண்டு? ஒளியின் ஆண்டு, வெளிச்சத்தின் ஆண்டு. வெளிச்சத்தின் ஆண்டில நான் வெளிச்சமாய் பிரகாசிக்க வேண்டிய மரக்கால மூடி வைக்க கூடாது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க. அதான் பாருங்க இந்த இடத்துல விளக்கு தண்டின் மேல் நாம் இருக்க வேண்டும். விளக்கு தண்டு நீக்கப்பட்டால் வெளிச்சம் இருக்கா? இன்ன மனம் திரும்பு. ஹலலுயா. ஆகவே முதலாவது காரியம் நாங்கள் பார்க்கிறோம் இங்கே, அக்கிரமம் மிகுதியாவதினால் அனைவருடைய அன்பு தணிந்து போம், ஆதியில் கொண்டு வந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறையுண்டு. ஹலலுயா. ஆகவே தான் இந்த ஆதி நிலைமைக்கு நீங்கள் நானும் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டு விரும்புகிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆமீன். ஹலலுயா. பிளீஸ் கத்திரத்தில நல்லா அன்பு கூறணும் பாருங்க. அன்பு கூர்ந்தா எப்படி நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கும்? மனம் திரும்புதலுக்கேற்ற, நீங்க மனம் திரும்ப, மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். ஒரு மனிதன் மனம் திரும்பி இருந்தா அவன் மனம் திரும்பினானா இல்லையான்னு சொல்லி எப்ப தெரியும் தெரியுமோ? அவனுடைய செய்கையில தெரியும். அவன் கொடுக்கிற கனிகள் அவனுடைய வாழ்க்கையில, அவனுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில, நான் தேவனுக்கு ஆசைகிற காரியங்கள்ல எனக்கு தெரியும், ஓ மனம் திரும்பி இருக்கு. கடைசி காலமா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்மளை எல்லாம் ரட்சித்து வைத்திருக்கிறார். அநேகரை அநேகர் இந்த இடத்துல உவாரத்துக்கு விரும்பியும் உவர முடியல. ஆனா தேவனுடைய பிரதான கிருபையினால தேவன் மகனாக மகளாக மாற்றி தேவன் தன் சபையில வைத்திருக்கிறார். பெரிய ஒரு பெரிதான ஒரு கிருபை பாருங்க. வானத்தையும் பூமியையும் உண்டாக்குன சர்வவல்லவர் ஆபிரகாம், ஈசாக்கின் ஜெயவன், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், அத்தனை லட்சம் ஜனங்களையும் மனாந்திரத்தை நடத்தி வந்த நம்முடைய கர்த்தர் அவர். அவர் தாயின் கர்ப்பத்தில் இவனை தெரிந்து கொண்டு, உலக தோற்றக்கு முன்னாலே இவனை தெரிந்து கொண்டு, அவர் அழைத்து கொண்டு சபையில வைத்திருக்கிற எவ்வளவு பெரிதான கிருபை தெரியுமா? மறந்துடக்கூடாது. அன்றைக்கு வனாந்திரத்திலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவருடைய நேரடி பிரசன்னத்தின்களே அந்த ஜனங்கள் அவர் நடத்தப்பட்டு கொண்டு வந்தாங்க பாருங்க. பகலிலே மேகசம், இரவில் அக்கிரசம், நேரடி பிரசன்னம். வானத்தையும் பூமி உண்டாகின கத்தருக்கும் நேரடி எந்த விதமான தீங்குகளோ ஆபத்துக்களோ விபத்துக்களோ எந்த விதமான கொள்ளை நோய்கள் எதுவும் அணுகாதபடி அந்த ஜனங்கள் செழிப்பாக, எந்த நோய்களோ எதுவும் அவங்களுக்கு இருக்கு இல்ல பாருங்க. ஏன்னு சொன்னா அந்த அந்த தேவனுடைய மாய்மையினுடைய நேரடி பிரசனத்துல அந்த ஜனங்கள் இருந்தபடியால ஒன்றும் அவர்களை தாக்க முடியல. அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு நமக்கு இருக்கிறார். இன்றைக்கு நீங்க நடந்து போற பாதலையும், இன்றைக்கு நான் நடந்து போற பாதலையும் அந்த நேரடி பிரசன்ன நம்மத்திலே கிறிஸ்து கிறிஸ்து மூலமாய் நமக்குள்ளே இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய திரைச்சியிலே, கிறிஸ்துவனுடைய சரீரம் கிழிக்கப்பட்டதுனால அந்த திரைச்சியிலே வழியாக, சரீரத்தின் வழியாக தேவனிடத்திலே செல்றதுக்கு நாம் சிலாக்கியம் பெற்று அந்த பெரிதான கிருபையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அந்த அன்பினாலே நாம் இணைக்கப்பட்டு அந்த அன்புக்குள்ளாலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். அந்த நேரடி பிரசன்னத்திலே ஆண்டவருடைய வல்லம் நிறைந்த வானத்தை பூமி உண்ட கர்த்தருடைய பிரசன்னத்திலே நாம் நடத்தப்பட்டு சபையாக நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். அப்படி நடக்கிற நமக்கு ஏன் துன்பம் பெற வேண்டும்? அப்படி நடக்கிற நமக்கு ஏன் வியாதிகள்? அப்படி நடக்கிற நமக்கு ஏன் பிரச்சனைகள்? ஏன் சத்ரு அங்கே வந்தது? ஆண்டவரை நாம் கேட்கணும், ஆண்டவரே, நாங்கள் தேவனை வாழ்த்தி கர்த்தருடைய தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்கள். அவருடைய அவர் தான் நமக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர். அவரை அவர் நமக்குள்ள இருந்து வாழ்கிறபடியால அவர் வல்லமையான கிரியை நமக்குள்ள நடத்திட்டு கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது எனக்கு எனக்கு என் வியாதி, அப்படி இருக்கும்பொழுது எனக்கு இந்த பிரச்சனை எப்படி வந்தது, இதுக்கு ஆறு இடம் கொடுத்தது? அறிக்கை பண்ணி ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, எல்லா நாமத்துக்கு மேலா நாமத்தை தேவன் நம்ம கையில தந்திருக்கிறபடியால அந்த நாமத்தினாலே எல்லாவற்றையும் நாம் இயேசுவின் நாமத்தினால் நம்ம கடிந்து அப்புறப்படி தேவனுடைய பிரசன்னத்திலே நடக்க பழகிக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையில் நடக்க பழகிக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது ஒன்றும் வராது பாருங்க. அப்படி நம்மளை செய்தாரே என்ன காரியம்? அநேகரோடு கதைக்கும் பொழுது என்ன காரியம்? என்ன காரியம் அதோட கதைக்கும் பொழுது ஒன்னும் செய்யலாது, இனி இனி ஒன்னும் செய்யலாது, இப்படித்தான் வாழ போறோம், குடும்ப பிரச்சனை இப்படித்தான் போகுது, இப்படித்தான் போப்பது, அத ஒன்னும் செய்யலாது. பாருங்க எங்களுடைய அறிக்கை அப்படியா இருக்கிறது, இதுக்கு மேல ஒண்ணு செய்யல, பண பிரச்சனை கடன் பிரச்சனை அதை ஒண்ணு செய்யலாது. பாருங்க கடன் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கி வாங்கியா கடன் பிரச்சனை தீர்க்கிறது, அது இன்னொரு கடனா போகுமே. அது என்ன, எங்களுடைய சொந்த வழிகளை தேடிக்கொள்ளுகிறோம், சொந்த ஆலோசனையை நாம் நாடுகிறோம், கர்த்தருடைய ஆலோசனை கேட்பதில்லை. தேவன் நமக்கு ஆலோசனை கர்த்தராக இருந்து அவர் நம்மளை நடத்துகிற கர்த்தராக இருக்கிறபடியால அவர்களை நாம் கேட்டு வாழ பழகிக் கொள்ள வேண்டும், விசுவாசத்திலே வாழ பழகிக் கொள்ள வேண்டும். அன்பு, அல்லேலூயா, கர்த்தரிடத்தில் அன்பு கூறும் பொழுது தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறுவார். ஆமென், அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட பேசுவார், உன்னோடு கூட பேசுவார். தைரியமா இரு, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, எல்லாருக்கும் கவலை இருக்கு, எல்லாரும் எதிர்காலத்தை குறித்த காரியங்கள் அனைவருக்கும் கேள்வி இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் பதிலுண்டு நம்ம இடத்திலே, எல்லாவற்றுக்கும் பதிலுண்டு இயேசு இடத்திலே, சபை இடத்திலே பதிலுண்டு. சபை என்ற அந்த இந்த ஒரு பெரிதான ஒரு மகத்துவமான ஒரு தேவனுடைய சரீரமா இருக்கிற சபை என்ற காரியத்தில் நீங்களாம் இணைக்கப்பட்டிருக்கிறபடியால நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போறதில்லை. கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தோடு கூட நீ நானும் இணைக்கப்பட்டிருக்கேன் என்பதை மறந்து போய்விடக்கூடாது ஒருபோதும். அவருடைய சபை சரீரத்தில் அங்கங்களா இருக்கிறத ஒருபோதும் மறந்து போய்விடக்கூடாது. அதனால அவர் தலையா இருக்கிறபடியால அவருடைய நேரடி பிரசன்னத்திலே அவரிடத்திலிருந்து நாம் பெற்று அவரோடு கூட இயங்குகிறோம் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை இயக்கும் பொழுது, கர்த்தர் நம்மளை நடத்தும் பொழுது தேவனிடத்திலே நமக்கு கிருபை பெற்றிருக்கிறோம்னா அதிகமான கிருபை நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா, தேவன் சபைக்கு அதை தருவாராக. ஆமென், ஹல்லேலூயா. அது முதலாவது. இரண்டாவது காரியம் எடுத்துக்கொள்வோம், லூக்கா 18:8. லூக்கா 18:8 எடுத்துக்கொள்ளுங்க.
சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார்.
முதலாவது என்ன, என்ன குறைஞ்சு போமாம், அன்பு தணிஞ்சு போம். இரண்டாவது என்ன இல்லையா, விசுவாசம் இல்லையா பூமியில. மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து பேசுகிறார், மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. முக்கியமான தேவன் விரும்புகிற ஆசீர்வாதமான காரியங்களை கடைசி நாட்களிலே பிசாசானவன் சபையை விட்டு மக்களை விட்டு அவைகளை குறைத்துக் கொண்டு வருகிறான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியம் கூற எங்கள் பேர் என்ன, விசுவாசிகள். நாம் தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு பிள்ளையாக மகனாக மகளாக நாங்கள் மாறி இருக்கிறோம், விசுவாசிகள் என்று பேர் எங்களுக்கு இருக்கிறது. ஆனா எங்களுடைய விசுவாசத்தினாலே என்னத்தை சாதித்திருக்கிறோம், விசுவாசத்தின் அளவு எந்த அளவுக்கு இருக்கிறது. ஆண்டவர் விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தார், சீஷர்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தார், தன்னுடைய ஜனங்களுக்கு அற்புதம் செய்யும் பொழுது ஆண்டவர் கேட்கிற முதல் கேள்வி விசுவாசிக்கிறியா, செய்ய முடியும் விசுவாசிக்கிறியா, நடக்க முடியும் விசுவாசிக்கிறியா, கேட்டுட்டு அற்புதம் செய்கிறவா இருக்கிறார். அல்லேலூயா, விசுவாச. கடைசி நாட்கள்ல தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், விசுவாசம் இல்லை இருக்காது, ஏனென்று சொன்ன அன்பும் குறைஞ்சிட்டது, அறிவு பெருகிட்டது. என்ன பெருகிட்டது, தானியத்துக்கு எழுதியிருக்கிறது கடைசி நாட்கள்ல அங்கும் இங்கும் தேடி ஆராய்வார்கள், அறிவு பெருகி போய், அறிவு பெருகினத்தால அன்பு தணிஞ்சு போயிட்டது, அன்பு தணிஞ்சதால விசுவாசமும் போயிட்டது. என்னடா, அறிவிருக்கு, அறிவிருக்குது, ஞானம் இருக்குது, உலக ஞானம் அது லௌகிக ஞானம், அறிவிருக்குது. அதனால மனிதர் நினைத்த காரியங்கள் தங்களுக்கு சாதகமாக நடக்குது என்று சொல்லி விசுவாசத்தை விட்டு வழங்கி போனார். இன்றைக்கு சபைக்கு தேவையானது விசுவாசம். இந்த விசுவாசத்துல நாங்கள் வளரல வளரல நாங்க ஜெயம் எடுக்க முடியாது. எப்ப நமக்கு விசுவாசம் வருது தெரியுமா, ஒரு ஒரு இன்சிடென்ட் வரும்பொழுது, ஒரு காரியம் வரும்பொழுது நம்முடைய விசுவாசம் சோதனைக்குட்படுத்தப்படுகிறது. ஆண்டவர் என்னுடைய விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார், எந்த அளவுக்கு என் மகன் விசுவாசி. விசுவாசிக்கிறவனால் என்னவா கூடுமா, சகலம் எல்லாம் கூடுங்க, எல்லாம் கூடுமெண்டா, எல்லாம் கூடாம இருக்கிறதுக்கு என்ன காரணம், என்ன கூடலையே விசுவாசிக்கல. நான் முந்தின நாள் நாலாம் நாள் ஒரு பாஸ்டரோட லண்டன்ல இருக்கும் பொழுது அங்கு அவர் ஒரு பெரிய சாவி வச்சிருக்கிறார், அவரோட கழிச்சு கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்றாரு, நாங்க ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்காக நாங்க ஜெபம் பண்ண போறோம் பாஸ்டர். அவர் டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க, இனி அவர் பிழைக்க மாட்டார். நாங்களும் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டோம். சோ அவர் பிழைக்க மாட்டார் என்றதை டாக்டர் சொல்லியிருக்கிறார், நான் விசுவாசிக்க கூடாது. எந்த காரியம் அத நான் கத்திரி சித்தமடா சாகாம இருந்தாருண்டா, நான் திரும்பி போய் அவருக்காக நான் ஜெபம் பண்ணும். ஹல்லேலூயா. அவருக்கு நாங்க போய் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லணும், அவருக்கு அந்த விசுவாசத்தை பற்றி சொல்லணும். கேன்சர் வந்து ஒரு பிசாசின் அசுத்தாவி, அந்த கேன்சர் மரணத்தை எப்படி மரணத்துக்கு கொண்டு போகலாம், எப்படி அவர் மரணிக்கலாம், எப்படி அந்த மரணத்தை நான் ஒரு ஊழியக்காரன் எப்படி நான் விடலாம். நான் கேள்விப்பட்ட அதை விடக்கூடாது. சேலஞ்ச். எஸ் ஹல்லேலூயா. எவ்வளவு கேன்சர் ஆண்டவர் சுகமா இருக்கிறாரே, டாக்டர் சொல்லிட்டதுக்காக நான் சோர்ந்து போகலாமா? உங்களுக்கு ஒரு காரியம் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது இந்த காரியம் வெற்றி பெற முடியாதுன்னு நீங்க சோர்ந்து போயிடலாமா? கத்தருக்குள் புது சிருஷ்டி. யாருக்குள்ள? கத்தருக்குள் புது சிருஷ்டி. பழைய வேலையெல்லாம் ஒளிந்து போயின, கத்தருக்குள் புது சிருஷ்டி. கத்தருக்குள் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் வாழுகிறோம். உயிர்த்தெழுந்த கத்தருக்குள் நான் வாழுகிறோம். மரணத்தை வென்று சாபத்தை வென்று உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறபடியால கிறிஸ்துவுக்குள் நான் மரித்தால் கிறிஸ்துவுக்குள் நான் உயிர்ப்பிக்கப்படுவேன். கிறிஸ்துவுக்குள் நான் இல்லாட்டி எல்லாம் வீண்பார். கிறிஸ்துவுக்குள் நான் வரல. கிறிஸ்துவுக்குள்ள வராத காரியங்கள் விசுவாசத்தினால் செயல்பட முடியாது. கிறிஸ்துவுக்குள்ள இல்லாத காரியங்களா இந்த கனைய கிறிஸ்துவத்தில் இருக்கு பாருங்க. கிறிஸ்துவுக்குள்ள வரல. அந்த அபிஷேகப்பட்டவருக்குள்ள நீ நான் வரல. அபிஷேகப்பட்ட கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால்தான் புது சிருஷ்டி. கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு வெற்றி, கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு புது வாழ்வு. ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்துவானவர் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்த அந்த ஆண்டவர் நமக்குள்ள இருந்தா நமக்குள்ள பிற எண்ணத்துக்கு ஐயா நோய்களும் வருத்தங்களும் வேதனைகளும் பாடுகளும் அவைகள் ஏன் அவைகள் ஏன் தொடர வேண்டும்? தொடரக்கூடாது பாரு, அவைகள் தொடரக்கூடாது. வாழ்க்கையிலே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாடுகள் உண்டுதான், கஷ்டங்கள் உண்டுதான், வேதனைகள் உண்டுதான். அவைகள் அல்ல எங்களுக்கு முக்கியம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துனுடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு முக்கியம். என்ன உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவனுடைய ஊழியம் தான் எனக்கு முக்கியம். உயிர்த்தெழுந்த இயேசுனுடைய ஊழியத்தை வேலையை செய்வதா எனக்கு உணவு. பாடுகள் வந்தா வந்துட்டு போகட்டும், அவைகளுக்கு முதலிடம் கொடுக்க கூடாது. வேதனைகள் வந்தா அவைகளுக்கு முதலிடம் கொடுத்து அவைகளை கொடுத்து பேசி அவளை அக்செப்ட் பண்ணி ஐயோ என் வாழ்க்கை பழுதா போயிட்டு எல்லாம் வீணா போயிட்டு கஷ்டமா போயிட்டுன்னு சொல்லி அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விசுவாசத்தை குறைத்து நாம் பேசக்கூடாது, கதைக்க கூடாது, அவைகளை தூக்கி பிடிக்க கூடாது. அதை சாத்தால கொண்டு வருவது, வியாதியை கொண்டு வர்றது, வேதனையை கொண்டு வர்றது, சாபத்தை கொண்டு வர்றது, கஷ்டத்தை பாடு எல்லாம் கொண்டு வர்றது சத்ருமானுடைய செயல். அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. விசுவாசத்தினாலே அதை நான் வெற்றி சொல்ல ஏன்னு சொன்னா கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறார் தானே, அவர் தானே மரணத்தை சாபத்தை கொண்டு உயிர் எழுந்திருக்கிறேன்னு சொல்லி நமக்கு எல்லாம் தெரியும் தானே. நாம் ஏன் அதை விசுவாசித்து அந்த வெற்றியை நாம் எடுக்கிறதில்லை? கொலேசியர் 2:13-14
உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனையும் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடைய கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையில் மேல் ஆணி அடித்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி
சிறந்தார். ஹல்லேலூயா. பா சொன்னார், மறித்தேன், இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. சிலுவையில வெற்றி சிறந்தாருங்க. வெற்றி சிறந்தார். வெற்றி எங்க? எல்லாவற்றையும் உரிந்தாச்சு, எல்லாவற்றையும் விருந்தாச்சு. எதிரடியான காரியங்கள், கட்டளைகள் நமக்கு எதிரடியாக சத்துருவான் போட்ட எல்லா காரியம் அது என்ன தலையெழுத்து? இது யாரு சொன்னது? யாரு சொன்னது உங்களுக்கு தலையெழுத்து காரியம் யாரு சொன்னது? இது நாம பேசுகிற பேச்சு, சாத்தான் சொல்ற பொய். அது இந்த தலையெழுத்து. தலையெழுத்து யார் எழுதினது? அதெல்லாம் போயிட்டு, அதெல்லாம் கிறிஸ்துவுக்கு முதல். கிறிஸ்துவுக்கு பிறகு நமக்கு எதிரடியாக எந்த தலையெழுத்தும் கிடையாது, எந்த எழுத்தும் இல்லை. கட்டளைகளால் நமக்கு ஒன்றும் இல்லை. நமக்கு விரோதமான இருந்த எல்லா காரியங்களையும் தேவன் எல்லாம் குலைச்சு போட்டார் பாருங்க. எல்லாம் வெளியரங்க நமக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமான கோலமா இருக்கிறது. நமக்கு எந்த விதமான கட்டுக்கதைகளோ இந்த எதிரியா காரியங்களோ உலக ஒன்றும் நமக்கு மறைவானதல்ல. எல்லாவற்றையும் தேவன் வெளிச்சமாக்கி நாம் வெளிச்சம் வசன வெளிச்சத்தை நமக்கு தேவன் தந்திருக்கிறார். ஹலலுயா. சிலுவையின் மேல் அதெல்லாம் ஆணி அடிச்சாச்சு, வெற்றி சிறந்திருக்கிறார். அந்த நாமத்தையும் அவர் நமக்கு தந்திருக்கிறார். சபைக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கு பாத்தீங்களா? பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாத ஒரே ஒரு இந்த உலகத்துல இருக்கும் சொன்ன காரியம் அது கர்த்தருடைய சபை. ஹலலுயா. அந்த சபையை கூடி நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஒரு ஊழியக்காரனுக்காக நீங்க ஜெபம் பண்ண வேண்டும். தலைவனுக்காக நீங்க ஜெபம் பண்ண வேண்டும். ஊழியக்காரன் முக்கியம். தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுக்கே எதிர்த்து நிற்கிறான். தேவனுடைய நியமம், தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள், ஊழியர்கள், பாசர்கள், மூப்பர்கள், தேவனுடைய இந்த இடத்துல வந்திருக்கிற காரியங்கள், தேவனுடைய நியமங்கள், அது தேவனாலே பரலோகத்தினாலே கொடுக்கப்பட்டது, ஏற்படுத்தப்பட்டது. அந்த நியமங்களுக்கு நாம் எதிர்த்து பேசக்கூடாது, எதிர்த்து நிற்க கூடாது. அது உனக்கு பாவமாகும். டோன்ட் டூ தட். சபைக்கு விரோதமா பேசாதே, பாவம். அது உனக்கு வாழ்க்கையில சாபத்தை கொண்டு வரும். சபை ஆண் சபை, கர்த்தருடைய சபை, ஆண்டவர் அவருடைய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபை. அவர் பாடுபட்டு வேதனையோடு கூட ரத்தம் சிந்தி தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஜீவனை கொடுத்து சம்பாதித்த சபை. இந்த சபை நீங்க ஒருவரும், ஹல்லேலூயா, ஒவ்வொருவரும் முக்கியமானவன். அந்த சபையில் இருக்கும் பொழுது அதுக்கு விரோதமா நாக்கு நீட்ட கூட பேசக்கூடாது. வீணான வார்த்தைகளை கொடுத்து பேசும் ஒவ்வொரு நாளையும் கணக்கொப்பிக்க வேண்டும். வீணான வார்த்தைகளை பேசக்கூடாது. சபைக்கு விரோதமா ஊழியக்காரர்கள் பேசக்கூடாது. ஊழியக்காரனை ஆசீர்வதி, ஊழியக்காரனை ஆசீர்வதி. அவர்கள் துக்கத்தோடு கூட ஊழியம் செய்யக்கூடாது. அவர்கள் துக்கத்தோடு மனவருத்தத்தை கூட அவர் ஊழியம் செய்தால் உனக்கு அது அது லாபமாக அமையாதே, உனக்கு அது ஆசீர்வாதமாக அமையாது என்று சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கிறேன். சபையை ஆசீர்வதிக்க வேண்டும். ஊழியக்காரர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஊழியக்கார குடும்பங்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ண வேண்டும். தவறுகள் இருந்தால் அதுகள் எல்லாம் நாம் பேசி சரி செய்து கொள்ள வேண்டும். சபை என்ற ஒரு ஒழுங்குக்குள்ள நான் வந்தால் அந்த சபையை தேடி வர வேண்டும். கர்த்தரை தேடி சபைக்கு வர வேண்டும். ஒரு ஊழியக்காரனை தேடி நீ சபைக்கு வரக்கூடாது. ஒரு மனிதனை தேடி நீ சபைக்கு வரக்கூடாது. அவைகள் நமக்கு ஆசீர்வாதமான காரியம் இல்லை. ஏன் நாம் ஆசீர்வாதத்தை இழக்கிறோம் சொன்னா, ஏன் நாம் விசுவாசத்தில் குறைந்து போறோம் சொன்னா, இங்குதான் நாங்கள் ஃபெயில் விடுறோம் பாருங்க. ஆசீர்வாதத்தின் வழிகளை நாம் கண்டறிந்து நாம் அதை செய்யும் பொழுது பெரிய காரியங்களை நாம் காணலாம் பாருங்க. கடந்த வருடம் உங்களுக்கு இந்த சபையால் நடத்தப்பட்ட அந்த சுவிசேஷ கூட்டங்கள் மிகவும் நாசம் போயிருந்தேன். மனைவி நாங்கள் போயிருந்தோம். மிகவும் ஆசீர்வாதமா இருந்தது. நீங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணினீங்க. உங்களுடைய ஜெபங்கள் அங்கு காணக்கூடியதா இருந்தது. உங்கள் நீங்க கொடுத்த பணத்தினாலே அநேக ஊழியங்கள் நிறைவேற்றக்கூடியதா இருந்தது. அநேக மக்கள் ரட்சிப்பை கண்டார்கள், கண்டுகொண்டார்கள். பிசாசுகள் ஓடினது. ஹல்லேலூயா. கண்ணால கண்டம், கண்ணீரும் கஷ்டத்தோடும் வேதனையோடும் அந்த அந்த தேசத்திலே வாழ்கிற அநேக ஜனங்கள் வந்து தேவனுடைய நாமத்தினாலே ஆசீர்வாதத்தை பெற்று சென்றதை கண்டோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து அந்த ஊழியங்களை செய்யுங்க. தொடர்ந்து அந்த ஊழியங்களுக்காக கொடுங்க. அந்த தொடர்ந்து அந்த தேசத்திலே தேவைகள் அநேகம் அந்த தேசத்தில் உண்டு. இந்த முறை நான் போன அதுக்கு பிறகு நான் போன போதும் கூட ஆவலோடும் தாகத்தோடும் இருக்கிற ஜனங்கள் உண்டு. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க, சுவிசேஷத்தை கேட்க இப்பொழுது ஒரு திறந்த ஒரு வாசல், இப்பொழுது ஒரு திறந்த ஒரு வாசல். இப்பொழுது யாரும் அங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு எதிர்ப்பான காரியங்கள் ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி எதிர்ப்புகள் எல்லாம் குறைந்து ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை யாரு சொன்னாலும் கேட்கக்கூடிய அளவுக்கு ஆவலா இருக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் எதனால வந்தது தெரியுமா? உங்களுடைய ஜெபத்தினால வந்தது. ஹல்லேலூயா. அதே தேவனுடைய ஜெபத்தினால வந்த தேசம் இப்பொழுது திறந்த வாசலா இருக்கு. நல்லா சுவிசேஷம் அறிவிக்கலாம், தாராளமா அறிவிக்கலாம், பயன்படுத்துவோம். ஹல்லேலூயா. நீங்க இங்க இருந்து போக முடியாட்டியும் பரவாயில்ல, நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க உங்களுக்கும் பலன் உண்டு. ஹல்லேலூயா. சுவிசேஷம் தேவன் அதுக்கு தேவன் அதை விரும்புகிறார். விசுவாசத்தினாலே அதை நாம் செய்ய வேண்டும். ஆகவேதான் தேவன் வந்து பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. இந்த விசுவாசத்தை அவர் வந்து பார்க்கும் பொழுது உங்களிலே அதை காண வேண்டும். நம்மளிலே அந்த விசுவாசத்தை தேவன் காண வேண்டும். அதை அவர் கனம் பண்ணுவார். நம்முடைய விசுவாசத்தை என்ன செய்வாரா? எக்ஸலன்ட். கனம் பண்ணுவார். என்ன பிள்ளை விசுவாசத்தில் இருக்கிறார், என் மகள் விசுவாசமா ஜெபம் பண்ணுறாள், அவருடைய காரியத்துக்காக என்னை நம்பி வந்து அவள் விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறாள் என்று சொல்லி ஆண்டவர் அந்த விசுவாசத்தை பார்த்து உனக்கு வாழ்வு தருவார். ஹல்லேலூயா. உன் ஜெபத்தை உனக்கு ரட்சிப்பு தேவன் கட்டளையிடுவார். ரோமர் 4:17. ரோமர் 4:17.
அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்த வருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவர்கள் போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான்.
தொடர்ந்து வாசிங்க.
உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்கு. அது ஆபிரகாமுக்கு தான் பாருங்க, அது தாவீதுக்கு தான் பாருங்க, அது யோபுக்கு தான், அது அவங்களுக்கு தான், அது இவங்களுக்கு தான். இது என்று சொல்லியா எழுதியிருக்கு பைபிள்ல? இல்ல, நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கொரிந்தியர் எழுதப்பட்டிருக்கிறது, வனாந்தரத்தில் ஜனங்களுக்கு அவைகள் சிருஷ்டாந்தமாய் நடந்து சிருஷ்டாந்தமாய் எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்தில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது, நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது சபைக்கு, நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது விசுவாசிகளுக்கு, நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கும் நமக்கு ஆபிரகாமுக்கு எழுதப்பட்ட எனக்கு அப்படி என்று சொன்னா, உன் சந்ததி எவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக நம்புறதுக்கு ஏதுவில்லா இருந்து நம்பிக்கையோடு விசுவாசித்தான். இதான் விசுவாசம். என்னவா நம்புறதுக்கு சான்ஸ் இல்லை, என்னுடைய பிரச்சனை தீர்றதுக்கு எந்த விதமான சந்தர்ப்பமும் இல்லை, என்னுடைய நோய் தீர்றதுக்கு எந்த விதமான அறிகுறியும் இல்லை, டாக்டர் எல்லாம் கைவிட்டுட்டாங்க, என்னுடைய கடன் பிரச்சனை தீர்றதுக்கு எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, பேங்கும் லோன் தர மாட்டேது, இது நடக்கக்கூடிய காரியம் அல்ல, என் குடும்ப பிரச்சனை தீர்றதுக்கு அவர் ஒத்து வரல, மனைவி பிரச்சனை கடவுள் பிரச்சனை மனைவி பிரச்சனை ரெண்டு பக்கம் இழுபாடா இருக்கிறது, இது சரி வராது. இது யாரு சொல்றது? இது யாரு சொல்றது? விசுவாசிகள். அப்ப என்ன பேர் விசுவாசிகள்? நம்பலாது. என்னத்தை பாக்குறோம்? என்னத்தை பாக்குறோம்? சூழ்நிலையை பாக்குறோம். சூழ்நிலையை பார்த்து ஒரு காரியம் செய்யறது விசுவாசம் இல்ல, அது நம்பிக்கை. எல்லாரும் நம்பிட்டு போகலாம். உலகத்துல எல்லாரும் இயேசு கிறிஸ்துவ பிசாசுகளும் விசுவாசித்து நடங்குது. பிசாசு நம்பு தேவகுமார் எல்லாரும் நம்புறாங்க, ஆனா விசுவாசிக்கிறது எனக்கும் உங்களுக்கு முடியாது. ஹல்லேலூயா. அதைத்தான் தேவன் வரும்பொழுது காண்பாரோன்னு கேட்கிறார். அந்த ஆபிரகாமுடைய விசுவாசத்தை தேவன் இந்த பூமியில வரும்போது காண்பாரோ என்று தான் தேவன் கேட்கிறார் உங்கள்கிட்ட. நம்புறதுக்கு ஏதுமில்லாதிருந்தும் நம்பிக்கையோட அவன் விசுவாசித்தான். அதான் இந்த உங்களுக்கு எனக்கு வேணும். இன்றைக்கு நீங்க நம்புங்க, சாரி, இன்றைக்கு நம்பிக்கையோட விசுவாசியுங்க. எந்த காரியம் இருந்தாலும் எல்லாருக்கும் பிரச்சனை கவலைகள் உண்டு, நம்பிக்கையோட விசுவாசியுங்க. உயிர்த்தெழுந்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு நீ விசுவாசித்தால் அந்த பிரச்சனை உனக்கு நிச்சயமா விடுதலை உண்டாகும். நீ அநேக பெரிய கஷ்டப்படுத்தவில் பாருங்க, அங்கெங்கே ஓட வேண்டியது கணக்கு பணம் செலவழிக்க அவசியம் இல்லை. விசுவாசி ஜெபம் பண்ணலாம இல்லையா? ஏன் நாம் செய்யறல்ல? ஏன் அந்த ஏன் ஒரு லிமிட்ட போடுறோம்? ஏன் லிமிட்? ஏன் லிமிட் யாரு போட சொன்னது? இவ்வளவுதான் அந்த லிமிட். ஏன் யாரு போட சொன்னது? அந்த லிமிட் விசுவாசத்துக்கு அடையாளம் இல்லை, அது அவிசுவாசத்துக்கு அடையாளம். அது நீ போடுற பேரியர், அந்த பேரியர் அவிசுவாசத்துக்கு அடையாளம். அதுதான் அன்றைக்கு அனாந்தரத்தில் இருந்த ஜனங்களும் அதைத்தான் செய்தாங்க. அவங்க நம்பல்ல. கானான் தேசத்துக்கு பாலன் தேனும் ஓடுகிற தேவன் உன்னை நான் கொண்டு போவேன், நான் உனக்கு ஆயத்தம் பண்ணதுக்கு நான் கொண்டு போய் சேர்ப்பேன் சொல்லி வாக்கு பண்ணின அந்த வாக்கு தத்துவத்தை அவர்கள் விசுவாசிக்கல. இடையில இருந்த சூழ்நிலைகளை பார்த்து தாலே விசுவாசி, அது மாத்திரமல்ல அவிசுவாசப்பட்டது மாத்திரமல்ல பின்னுக்கு திரும்பிட்டான். அநேகர் வந்து இந்த அடுத்த ஆபத்தான கட்டம் என்ன தெரியுமோ? பேக்ஸ்லைட். பந்தம், சபைக்கு வந்தோம், தேடணும், ஜோம் பண்ணணும், ரசிக்கப்பட்டோம், காரியம் சரி வரல, பார்த்து பார்த்துருந்தோம், ஒன்றும் சரி வரல, எங்களுக்கு இயேசு நான் சபைக்கு வரல, பிரச்சனை நான் சபைக்கு வரல. என்ன விசுவாசம்? ஆபிரகாமுடைய விசுவாசம் எனக்கும் உங்களுக்கும் வராட்டி நாம் விசுவாச வல்லவராக இயலாது. அப்பதான் காரியங்களை சரியில்லை பாருங்க. அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிரு. என்ன வருஷனம்? 19 என்ன? விசுவாசத்திலே பலவீனனாய் இருக்கவில்லை, பலவீனனாய் இருக்கவில்லை. அவன் விசுவாசம் வெரி ஸ்ட்ராங். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்க பலவீனமா இருக்கோம் நம்ம விசுவாசத்துல. அதான் ஆண்ட விசுவாசத்தை காண்பாரோன்றார். வெரி வீக், லேக் ஆஃப் ஃபெய்த். என்ன எப்படி பலவீனம் பண்ணா? என்ன எப்படி பலவீனமா இருப்போம்? நோய் வந்தா பலவீனமா இருப்போம், அல்லது சரீரம் எல்லாம் அசத்து போனா பலவீனமா இருப்போம், அல்லது ஏதாவது காரியத்தில் பலவீனமா இருப்போம், அநேக காரியங்களில் பலவீனமா இருப்போம். அப்படித்தான் விசுவாசத்திலே சரியான வீக்கு. ஒரு காரியம் வந்தா அதை வெற்றி கொள்றதுக்கு நமக்கு பலம் இல்லை. ஒரு பிரச்சனை வந்தா அதை பேசி தீர்த்து அதை கர்த்தருடைய நாமத்தில் சபையிலே அதை நான் வெற்றி கொள்றதுக்கு நமக்கு பலம் இல்லை, விசுவாசம் இல்லை. ஆனா அவரும் அப்படி இருக்கல, அவன் விசுவாசத்தில் பலவீனம் இருக்கல. ஏறக்குறைய 100 வேலை இருக்கும் பொழுது 99 வேலை ஆண்டு சொல்றாரு, 99 வயசாச்சு எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு, உத்தமனாயிரு. நீ செய்ய வேண்டிய காரியம் தான், உன்னை உத்தமமாயிரு, விசுவாசமாயிரு. 99 வயசாச்சு, 24 வருஷமாச்சு, உத்தமனாயிரு. விட்டுறாத, ஃபெய்த்தை விட்டுறாத. நான் சொன்ன வாக்கு தத்துவத்தை நீ விட்டுறாத. நான் உன்னை வளவே சபை தேவன் வந்து அழைத்து போவேன், உங்களை நான் திரும்ப வந்து கூட்டி செல்வேன் சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தை விட்டுறாதங்க. தேவன் நித்திய ஜன தந்தை விட்டுறக்கூடாது. பின்மாற்றமா போறதுக்கு 1 நிமிஷம் காணுமுங்க. உலகத்தில பாவத்தோடு விழுந்து போறதுக்கு 1 நிமிஷம் காணுமுங்க. இந்த உலகத்தினுடைய ஆபாசங்களையும் இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்களையும் மற்றவருடைய காரியங்களையும் பார்த்து பின்னால போறதுக்கு பெரிய நேரமாகாது. அவனுடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் காத்துக்கொண்டு நடக்கிறதுக்கு அநேக நாட்கள் அநேக நேரங்கள் வேணும். ஹாலேலூயா. அதுல நீங்க சரியா இல்லண்டா, நாங்க உலகத்தோடு கூட நான் போயிடுவோமே. பாருங்க, ஏறக்குறைய 100 வேலை இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் நினைக்கிறதே இல்ல. பாருங்க, ஆபிரகாம் அதை நினைக்கிறதே இல்ல. ஐயோ, எனக்கு பிள்ளை போடுறதுக்கும் பலம் இல்ல, என் மனைவி பிள்ளை போடுறதுக்கும் பலம் இல்ல, எல்லாம் செத்து போயிட்டு நல்ல கிழவனா போயிட்டேன். அதை யோசிக்காத, உன்னுடைய பிரச்சனையை நோயை யோசிக்காத, உன்னுடைய கச்சம் பிரச்சனை கஷ்டங்கள் பிரச்சனை சபையில காரியங்கள் அதை பற்றி யோசிக்காத. அதை பற்றி பிரச்சனை இல்லை. தேவன் எனக்கு வாக்கு பண்ணிருக்கிறார், ஹல்லேலூயா. உன்னை பலவோம் பெருவோம் ஆசிரியர் வைத்திருக்கிறார். என்னை வானது சச்சியமான பெருவோம் ஆசிரியர் வைத்திருக்கிறார். என்னை தேவன் பலப்படுத்தும் சொல்லி ஆசிரியப்பார். நித்திய ஜீவத்தில் வாக்கு தத்தம் பண்ணிருக்கிறார். என்னை பெரிய ஜாதியோடு சொல்லி வாக்கு பண்ணிருக்கிறார். அதை தான் யோசிச்சு பார்க்கணும். கர்த்தருடைய வார்த்தையை தான் யோசிச்சு பார்க்கணும். அதை குறிச்சு எண்ணாது இருந்தான். அப்ப ஆபிரகாமுடைய விசுவாசம் தான் எனக்கு உங்களுக்கு தேவை ஒழிய இந்த உலகத்தினுடைய விசுவாசம் என்ன சொந்த விசுவாசம் ஒர்க் அவுட் ஆகாது. அதெல்லாம் சும்மா புஷ்மான மாதிரி போயிருப்பார். உறுதியா இல்லாட்டி நான் வெற்றி எடுக்க இயலாது, சுகம் எடுக்க இயலாது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இயலாது, சாபத்தை முறியடிக்க இயலாது. அவன் எண்ணாது இருந்தான் தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்தான். அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், அவிசுவாசமாய் சந்தேகம். விசுவாசத்துக்கு பெரிய எதிரே சந்தேகம். சுகமாகுமோ, சுகமாகாது, நடக்குமா நடக்காதா, வடிவா தெரியல, டவுட். இருமனம் உள்ளவன் தன் வழிகளை எல்லாம் நிறைவேற்றவனா இருக்கிறான். கார்னாடு இங்க போவோமா அங்க போவோமா, 2 எஜமான்களுக்கு ஊழியர் ஒரு நாளும் கூடாது. ஒருவனை பறித்து ஒருவனை சிநேகிப்பான். ஒரு நாளைக்கு ஒரு ஆளோட, ஒரு நாளைக்கு ஒரு ஆளோட, ஒரு நாளைக்கு அங்கால பக்கம், ஒரு நாளைக்கு இஞ்சால பக்கம், ஒரு நாளைக்கு அங்க, ஒரு நாளைக்கு இஞ்ச. அது என்ன விசுவாசம்? அவரும் அப்படி விசுவாசிக்கல. அவரும் விசுவாசித்த அப்படின்னு சொன்னா அவன் தேவன் சொன்ன வாக்குத்தத்தை கூட அவன் சந்தேகப்படாமல், சந்தேகப்படுகிறவன் கட்டணத்தில் ஏதாவது பெற்றுக்கொள்ளலாம்னு நினைவாதிருப்பானாக யாக்கோப் எழுதியிருக்கிறார். நீங்க ஏதாவது கத்திரத்தை பெற்றுக்கணும், விசுவாசம் எப்படி சந்தேகப்பட்ட, எப்படி கத்திரத்தை பெற்றுக்கொள்ளும், எப்படி சுகத்தை பெற்றுக்கொள்வது, எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது, எப்படி மகிமையை பெற்றுக்கொள்கிறது, எப்படி தேவனுடைய வார்த்தைகள் நான் பெற்றுக்கொள்வது, ஏன் இன்னும் கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த தேவன் பார்க்கிறாரு, லேக் ஆஃப் ஃபெய்த். தேவனுடைய வாக்குத்தை குறித்தவன் அவசியமாக சந்தேகப்படாமல், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர்கள் முழு நிச்சயமாய் நம்பி, அண்டைமண்ட் முழு நிச்சயமாய், என்னவாம் 100%, அதுல எந்த விதமான டவுட்டே கிடையவே கிடையாது, எந்த விதமான சந்தேகம் கிடையவே கிடையாது. வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆபிரகாமுடைய விசுவாசம் எனக்கு உங்களுக்கு இருக்கும் சொன்ன பட்டவே ஹேப்பன் வரத்தான் போகிறது, பிரச்சனைகள் பாடுகள் வரத்தான் போறது. ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். அவைகளை ஒரு பக்கம் தள்ளி விட்டுட்டு எனக்கு தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார், என்னை தேவன் ஆசீர்வதிப்பார், தேவனுடைய பிரச்சனை எனக்கு தீர்த்து வைப்பார், இது தேவனுடைய விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணிப்பாரு. இந்த வாக்குத்தத்தை வச்சு ஜெபம் பண்ணிப்பார். ஆபிரகாமுக்கு ஆண்டவரே கர்த்தாவே 25 வருஷத்துல நீ சொன்னதை நிறைவேற்றினது, ஆண்டவரே இன்றைக்கு வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மனத்திலே போல ஜாதிகளை பெருக பண்ணி கண்களுக்கு முன்னாக நீ காட்டியிருக்கிறீங்களே ஆண்டவரே, அதே தேவன் தானே நீங்க எனக்கு இருக்கிறீங்க, ஏன் எனக்கு செய்யக்கூடாது, ஏன் சலஞ்சி எடுக்கக்கூடாது, ஏன் மெட்ட மிஷன் முன்னாடி நான் சாட்சியா வாழக்கூடாது, ஏன் நான் ஒரு பலமான வாழக்கூடாது. அவரு முழு நிச்சயமா நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தை தான் தேவன் வரும்பொழுது எதிர்பார்க்கிறார், சபையில் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிற விசுவாசம் ஆபிரகாமுடைய விசுவாசம் தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். ஃபெய்த் ஆயிருங்க. ஆமென். நமக்கு எழுதப்பட்டிருங்க, எனக்கு எழுதப்பட்டிருக்க. அந்த எழுதப்பட்ட வார்த்தையை வச்சு நாம எழுதி நாம விசுவாசமா ஜெபம் பண்ணி ஜபிக்க வேண்டும், வச்சு ஜபிக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு நீ சொன்ன வாக்குத்தத்தம் எனக்காக எழுதப்பட்டிருக்க ஆண்டவரே, ஆகவே நீ எனக்கு இதை செய்ய வேண்டும் ஆண்டவரே. இந்த காரியம் நடக்க வேண்டும், எங்களோட சபை பெருக வேண்டும். என்னுடைய சுயத்துக்காக மாத்திரம் நான் ஜெபம் பண்ணாதபடி சபை காரியத்துக்காக நான் ஜெபம் பண்ணும். சபை பெருக வேண்டும் ஆண்டவருக்கு, தவிர சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும், இந்த இடங்கள் எல்லாம் நிரம்ப வேண்டும், எங்களுக்கு ஒரு ஆலயம் வேண்டும். உங்களுக்கு ஆலயம் வேண்டும் சொல்லி தின விசுவாசிக்கிறீங்க. ஆமீன், ஹல்லேலூயா. ஆமீன், ஆமீன், ஹல்லேலூயா. நல்ல அழகான ஆலயம், ஹல்லேலூயா. பிள்ளையான சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க மித்திர ஆலயம் கட்டிருக்கான ஐயா. பிள்ளையான சுவிசேஷம், எந்த பிள்ளையான சுவிசேஷம்? ஒரு காரியம் சொல்லட்ட உங்களுக்கு, இப்ப கடைசி கால உபதேசம் என்ன தெரியுமா? ஒரு பிள்ளையான சத்தியம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடந்த கால பாவங்களுக்காகவும் நிகழ்கால பாவங்களுக்காகவும் எதிர்காலத்தில் நீ செய்ய போற பாவங்களுக்காகவும் அவர் மரித்திருக்கிறார். மரித்திருக்கிறார் எப்படி? எப்படி காரியம் போகுது பாத்தீங்களா? அதோட மீனிங் என்ன தெரியுமா? கண்டினியூஷன், கடந்த கால பாவங்களுக்காகவும் நிகழ்கால பாவங்களுக்காகவும் எதிர்காலத்தில் நீ செய்ய போற பாவங்களுக்காகவும் உனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அப்படி சொன்ன சபை இன்றைக்கு 10,000 பேரோட இருந்து இன்றைக்கு 400 மில்லியன் டாலர்ஸ்ல சபை கட்டப்பட்டு பெருசா கட்டப்பட்டிருக்கிறது. சொல்றேன் உங்களுக்கு, அப்படியான காரியங்கள்ல நாம கடந்து போற நாட்கள்ல நாம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லுங்க. வார்த்தைகள் இல்ல, வசனங்கள்ல ஒவ்வொரு வார்த்தையும் கவனமா இருக்கணும். பிரசங்கிமார் பிரசங்கிக்கிற புல்பிட்ல பிரசங்கிக்கிற வார்த்தைகளை குறிச்சு நீங்க நான் யூடியூப்கள் டிவிகள் எல்லாம் வசனங்கள் தான் கேட்பீங்க. பி கேர்ஃபுல், என்ன சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, கிருபையை குறிச்சு என்ன சொல்றாங்க. இது கிருபை, கவனமா இருக்கணும். இல்லாட்டி நாம வெரி கேர்ஃபுல். சத்ருவானவன் யாரை வஞ்சிக்கலாம், இதான் இப்படித்தான் வஞ்சிக்கிறது. ஒரு ஒரு பெரிய பானைக்குள்ள ஒரு துளி விஷம் போட்டா எல்லாம் விஷம் ஆயிரும். அதே மாதிரிதான் நடக்குது காரியங்கள். சரி, அப்ப ஆபிரகாமனுடைய விசுவாசத்தை தேவன் நம்ம மத்தியில் என்ன செய்யறாராம்? எதிர்பார்க்கிறாராம், எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 13:14 எடுத்து, ஆதியாகமம் 13:14 வசனம்.
லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதை நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போலவும் போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும்.
நீ எழுந்து
தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டு நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பேர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை
கட்டினான். ஹல்லேலூயா. ஒருவன் பூமியின் தூளை என்ன கொடுமானால் சந்ததி எண்ணப்படும். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, இப்ப அவர் வந்தாரு, அவர் தண்ட இடத்தை பார்த்துட்டு நீ வளர்க்க போனா கிளக்க போறன்னு சொல்லி அவர் போயிட்டாரு. ஆனா சொல்றாரு, விஸ்வாசத்துல பாரு, விஸ்வாசத்துல பாருப்பா ஆபிரகாமே, பாரு, இங்க பாரு, நல்லா தூரத்துக்கு நல்லா பாரு, இந்த பக்கம் பாரு, இந்த பக்கம் பாரு, இந்த பக்கம் எவ்வளவு தூரம் நடக்கலுமோ நடந்து, இன்றைக்கு நம்மள எவ்வளவு தூரம் ஊழியம் செய்யலுமோ செய்யுங்க, நமக்குத்தான். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால டூ இட், நடந்து திரு. எவ்வளவுக்கு ஆதாயம் பண்ணலுமோ அவ்வளவுக்கு. உயிருள்ள ஆண்டவர் தந்த ஜீவனுள்ள நாட்களை பயன்படுத்துவோம். நல்ல சுகத்தை தேவன் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பயன்படுத்துவோம். நீண்ட நாட்கள் உயிரோடு வச்சிருப்பார் உன்னை. தாய் தாப்பனை கனம் பண்ண வேண்டும். நீண்ட நாள் உயிரோடு தேவனுக்கு ஊழிய, ஆண்டவரே என்னை நீண்ட நாட்கள் உயிரோடு வைத்திரும், உனக்கு நான் ஊழியம் செய்ய கேளு ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் நல்ல நீண்ட நாட்கள் உயிரோடு வைத்திருப்பார். 70, 80, 100, 120 வச்சிருப்பார். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஊழிய நடந்து திரிவேன் ஆண்டவரே. உங்களுக்காக நான் நடந்தேன். எவ்வளவுத்துக்கு நடந்துருக்கு நடந்துரு தேவன். ஆபிரகாம் நடந்து 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 அவன் நடந்த இடமெல்லாம் அவருக்கு தான் பாருங்க. அவன் கண் பார்த்த இடமெல்லாம் அவருக்கு தான் பாருங்க. யாரு சொன்ன தெரியுமா? யாரு சொன்னது? ஆண்டு சொல்றாரு. நீ தேவன் அவர் சொல்றாரு. அவர் சொல்றாரு எப்படி சொல்றான்னு சொன்னா, தெற்கையும் வடக்கையும் மேய்க்கிப்பா, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கு இருக்கும்படி கொடுத்து நான் உன்னை பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. நான் செய்வேன், அது நான் செய்வேன், நான் செய்வேன். நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? நடந்துதிரே, கண்ணோக்கிப்பார், ஊழியத்தை செய்யுங்க, விசுவாசத்தினாலே பாருங்க, ஜாத்து மகளை அலையம் பண்ணுவோம். டூ இட் சம்திங். ஹல்லேலூயா. அது தேவன் நமக்கு தருகிறவராயிருக்கிறார். ஆமீன், ஹல்லேலூயா. சரி, ஒரு காரியத்தை பார்த்து நான் முடிப்போம். எடுத்துக்கொள்ளுங்க இன்னொரு காரியம். முதலாவது காரியம் என்ன பார்த்தாங்க? அன்பு தணிக்குவோம். இரண்டாவது காரியம் என்ன பார்த்தாங்க? விசுவாசத்தை. மூன்றாவது காரியம் எடுத்துக்கொள்ளுங்க, ஆமோஸ். ஆமோஸ் 8:11.
இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகவும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார்.
ஹல்லேலூயா. அடுத்த பஞ்சம், அடுத்த குறைவு என்ன? வசனம். லேக் ஆஃப் வேர்ட்ஸ். ஹல்லேலூயா. வசனம், வசன குறைவான பஞ்சம். எல்லாரும் வீட்லயும் பைபிள் இருக்கு, இருக்கா இல்லையா? இருக்கு. எல்லாரும் வீட்லயும் ஒரு பைபிள் இல்ல, ரெண்டு பைபிள் இல்ல, டச் டிரான்ஸ்லேஷன், பிரெஞ்சு டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், அது வேணுமா இது வேணுமா எல்லாம் இருக்கு. வசனம் இருக்கு. எங்க இருக்கு? புத்தகத்துல இருக்கு. எங்க இருக்கு? புத்தகத்துல இருக்கு. ஆனா எங்க இல்ல? உள்ளத்துல இல்ல, இருதயத்துல இல்ல, வார்த்தையில இல்ல, வாழ்க்கையில இல்ல. ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு நீங்க சர்வீஸ்க்கு போனா வீட்டை போறீங்க, போனோட பைபிளை தூக்கி எங்க வைக்கிறது? எங்கேயோ இடத்துல வைக்கிறது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்தானே, எங்கப்பா அந்த பைபிள்? எங்க நீங்க போன ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வச்சு நீங்க எங்க போட்ட? நீங்க பிள்ளையாட கேட்கறது, எங்க அப்பா பைபிள் எங்க வச்சு? நீங்க வீட்டுக் கூடத்தை கொண்டு போகல, இல்ல வீட்டுக் கூடத்தை ஹண்டியில கொண்டு போனவர். ஹண்டியை கொண்டு போய் பார்த்து ஹண்டியில சார்ஜர் இல்லாதபடியே அது பார்க்கல, வசனம் ஒண்ணு தெரியல. அப்படி ஹண்டியில பைபிள் படிக்கணும்னா பிள்ளைய நான் சொல்லல, ஆனா ஒரு ஒரு அவசரத்துக்கு ஹண்டியை நீங்க பிரியாணம் போக்குல டிராம்பிள போக்குல கொண்டு வரலாம். ஆனா டோன்ட் பிரிங் த ஹண்டி மொபைல் போன் சேச்சு கொண்டு வாங்க, வேனுக்குள்ள வச்சுட்டு வாங்க, ஓப்பன் பண்ணி வச்சிருங்க. பைபிள் அதில் பார்த்து படிக்க வேண்டாம். நீங்க வளர மாட்டீங்க, நீங்க சரியா கன்சென்ட்ரேட் பண்ண மாட்டீங்க. அந்த அந்த ஹண்டியை நான் பார்க்கும் பொழுது அது நிறைய காரியம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க சரி வசனம் படிக்கிறீங்க, டக்குன்னு ஒரு கிக் கிக் அடிக்குது ஒரு வாட்ஸ்அப், ஒரு கிக் அடிக்குது ஒரு வைபர்ல ஒரு கால், ஒரு மெசேஜ். அவர் சிந்தனைகளாம் அங்க போகுது, எங்க போகுது? ஆறு அடிச்சிருப்பா, ஓ அவர் அடிப்பிட்டார், ஸ்ரீலங்கா இருந்து, கனடால இருந்து, பரிசில இருந்து, பிரான்ஸ்ல இருந்து, நூறுல இருந்து கால் வந்திருக்கு, இதெல்லாம் பார்க்கணுமே, அவர் நேரு காய்ச்சவரல்லோ. இப்ப இப்ப எங்க போகுது நம்ம மைண்ட் எல்லாம்? எல்லாம் போனுக்குள்ளே போகுது, போனுக்குள்ளே போகுது, போனுக்குள்ளே போகுது. மற்றது ஒழுங்கா ஒரு வசனத்தை நான் பைபிள்ல பாக்குற மாதிரி படிச்சு நான் படிக்க மாட்டேன். நான் என்ன சபைக்கு நான் சொல்லி நான் இப்ப கொண்டு வர அதிகமா கொண்டு வரல. நான் கொண்டு வந்தா பிளீஸ் ஆஃப் ஆஃப் பண்ணி வச்சிருங்க, பைபிளை கொண்டு வந்து ஒழுங்கா படிங்க, வீட்டுல இருந்து படிங்க. ஒரு 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 டிராவலிங் போக்குள்ள அல்லது டிராம்ல போக்குள்ள ஓகே யூஸ் இட். ஹண்டி கொண்டு வந்து சபைக்கு கொண்டு வந்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சைனல்ல போட்டிருப்பீங்க, ஆனா அதுல நிறைய காரியங்கள் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். நீங்க வசனமும் கேட்க மாட்டீங்க, வார்த்தையும் கேட்க மாட்டீங்க, ஒழுங்கா படிக்கவே மாட்டீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? சரி, கடைசி நாட்கள்ல ஆண்டு சொல்றாரு வசனம் பஞ்சம். வேதத்தை நீங்க எவ்வளவு மெசேஜ் நாம கேட்டுங்க சபையில, பாஸ்டர் எத்தனை சொல்லிருக்காரு, படி படி, வசனத்தை வாசி, வசனத்தை வாசி, வைபிள வாசி, வைபிள வாசி. பிள்ளைகளுக்கு நாம சொல்லிக் கொடுத்தோம், வைபிள வாசிங்க, வசனத்தை வாசிங்க, வசனத்தை வாசிங்க, படிங்க படிங்க. சரியா வசனம் படிக்கிறல்ல, சரியா வயது வசனம் வாசிக்கிறல்ல, அதை நாம் தியானிக்கிறல்ல, அதை நாம் விசுவாசிக்கிறல்ல. வசனம் இல்லாட்டி நீங்க ஆண்டவர்கிட்ட அன்பும் செலுத்த முடியாது, கர்த்தரை நீங்க விசுவாசிக்கவும் முடியாது. வசனம் என்ற ஆதாரம், வசனம் என்ற வேர்ல நீங்க நாட்டப்படாட்டி, நீங்க சரியான முறையில கட்டுப்படாட்டி, பிரச்சனை வரும்பொழுது நீங்க ஆடிடுவீங்க. பாருங்க, வார்த்தைகளை கேட்கிறோம், வசனத்தை கேட்கிறோம். இன்றைக்கு நான் ஊழியக்காரங்க இறங்குது இல்ல, இறங்குது எங்க இறங்குது இல்ல, இருதய பலையில எழுதப்படுறதில்ல. ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு அப்படியே நான் விட்டுட்டு போயிட்டு அந்த வசனத்தினால நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரயோசனம் இல்லாட்டி, ஒரு வாழ்வு இல்லாட்டி, அந்த வசனத்தினால என்ன லாபம்? இது கடைசி நாட்கள் ஆண்ட சொன்னாரு இது நடக்கும். எல்லா இடமும் பைபிள் இருக்கிறது, எல்லா இடமும் இருக்கு, ஆனா அந்த வசனத்தினால அந்த பைபிளினால ஒரு பிரயோசனம் இல்ல. எல்லா இடமும் வேத வசனங்கள், எல்லா இடமும் புத்தகங்கள் எழுதப்பட்டு கிடக்கிறது, எல்லா இடமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனா அவைகளாலே ஒரு விடுதல் இல்ல, அந்த அவைகள் ஒர்க் அவுட் ஆகல. சும்மா ஒரு வசனம் எல்லா இடமும் வெளியே இருக்கும், அவைகள் அந்த வார்த்தைகள் நமக்கு அது லைஃபாக நம்முடைய வாழ்க்கையிலே அது கிரியை செய்யாட்டி அந்த வசனத்தினால என்ன பிரயோசனம்? அது ஒரு ஜீவனுள்ள வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில ஜீவனை கொண்டு வராட்டி அந்த அந்த வார்த்தையினால என்ன பிரயோஜனம்? வீட்டிலே கலர் கொள்ளி இருக்கிறது, வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அந்த வார்த்தையினாலே என்னுடைய வாழ்க்கையில ஒரு வாழ்வு உண்டாகாட்டி அந்த வார்த்தையினால எனக்கு என்ன லாபம்? ஒருவன் ரோட்ல நீங்க நாம எல்லா தேவனுடைய வார்த்தை ஓட்டப்பட்டிருக்கிறது ஓகே, அநேக பேர் வாசிட்டு அப்படி இப்படி பார்த்துட்டு போறான், சில பேர் மாத்திரம் அதை பார்த்து அதை என்ன எழுதியிருக்கு பார்த்து அதை விசுவாசித்து அதை எடுக்கிறபடி தான் அந்த வார்த்தையோட வாழ்க்கையில கிரியை செய்ய அவனுக்கு ரட்சிப்பை கொண்டு வருது. ஹல்லேலூயா. ஆகவேதான் வார்த்தை வாழ்க்கையாக மாற வேண்டும். வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில அனுபவமாக மாறாவிட்டால் அந்த வார்த்தையினாலே எந்த விதமான பிரயோசனம்? பைபிள் கூட வீட்டு தலைமைக்குள்ள வச்சு படுத்து எந்த விதமான பிரயோசனம் இல்ல. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை போட்டு தூக்கி எறிஞ்சு போட்டு நீங்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பைபிளை தேடுதல்னு தேடி எடுத்துக்கொண்டு வந்து பாக்குறதால எந்த விதமான அந்த வார்த்தையினால வாழ்க்கையில பிரயோசனம் கிடைக்க போறதில்லை. ஆனா கேட்க போற வார்த்தைகளை வசனங்களை நீ உள்ளத்துல எடுத்து அதை நீங்க தியானித்து ஒரு ஆர்வத்தோடு கூட நாங்க பார்த்து நாங்க படிச்சு கத்துற என்ன சொல்லுகிறார், என்ன எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி அன்போடு கூட விசுவாசத்தோடு கூட அதை நாங்க பார்க்கும் பொழுது அந்த வார்த்தை வாழ்க்கையில கிரியை செய்து நடக்கும். ஆமீன். அல்லேலூயா. அதுதான் நமக்கு வாழ்க்கை நடந்திருக்கு. பாருங்க, இந்த வார்த்தையில வல்லம் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. ஆமீன். ஓசியா 8:12 வாசிச்சிட்டு போங்க டக்கண்டு. ஓசியா 8:12, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக அண்ணினார். என்னவாம் அண்ணன் சொல்றாரு? வேதத்தின் மகத்துவங்கள். ஆஹா, பெரிய விதான ஜீவனுள்ள வார்த்தை, பவர்ஃபுல்லான வார்த்தை நான் எழுதி கொடுத்தேன், அவளை நான் கொடுத்தேன், அதை அந்நிய காரியம், அது ஏதோ ஒரு மூலையில கிடக்கட்டும், அது ஒரு ஒரு தேவையில்லாத அந்நிய காரியம், அது இரண்டாவது மூன்றாவது இடத்துக்கு அதை நாங்க விட்டுட்டோம் எண்ணினார்கள். அதனால இந்த ஆசீர்வாதம் கொடுக்க வேதத்தை மகத்துவங்கள் எழுதி தந்திருக்கார் ஆண்டவர். ஹல்லேலூயா. மகத்துவங்களை ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு அருமையாக எழுதி தந்திருக்கிறார். அனுபவிப்போம், அதை ஆசீர்வாதமாக மாற்றுவோம், அனுபவமாக வாழ்க்கையை மாற்றுவோம், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமேன். ஒன்று தேசம் 5 எடுத்துக்கொள்ளுங்க. 5:1-8 மட்டும்.
சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவில் திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியம் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது கற்பவதியானவர்களுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே? நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே? ஆகையால் மற்றவர்கள் தூங்குறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாயிருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். பகலுக்குரியவர்களாக நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும்
தரித்துக் கொண்டிருக்கிறோம். வருகிறது திருடன் வருகிற விதமாய் நாள் வரும், வந்து கொண்டிருக்கிறது, கடைசியில் நிற்கிறோம். ஆகவே விசுவாசம் அன்பு இது என்னவாம்? மார்க்கவசம் சொல்லப்படுது. என்னவாம்? இந்த இந்த நான் சொன்ன காரியம் ஒரு ஷீல்டா இருக்கிறது. அப்ப ஒரு மார்க்கவசம் நமக்கு இருக்கும் என்று சொன்னா, சத்ருவானவன் எரிகிற அம்புகள், சத்ருவானவன் போடுற கண்ணிகள் ஒன்று என்ன செய்யாது? நம்மளை தாக்காது, நம்மளை அழிக்காது. அப்ப இந்த மார்க்கவசத்தை நாம் தரித்துக் கொண்டிருந்தால்தான், நாம் ரட்சிப்பின் தலைச்சீராவை போட்டு நாம் தரித்துக் கொண்டிருந்தால்தான் நாம் சத்ருவனுடைய கண்ணிகளுக்கு விழாமல் நாம் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழலாம். ஆமேன். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமேன். விசுவாசமா இருக்கிறீங்களா? ஆமேன். முதலாவது காரியம் என்ன பார்த்தோம்? அன்பு தணிந்து போகும், அன்பிலே நாம் குறைந்து போய்விடாது, அன்பிலே நாம் பெறும் விசுவாசத்தை குறித்து பார்த்தோம். அதில் நாம் வளர வேண்டும். தேவன் அதை பார்க்கிறார். ஆபிரகாமுக்கு விசுவாசத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். மூன்றாவது காரியம், வசன பஞ்சம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. இந்த வசனத்திலே நாம் வாழ்ந்து, இந்த வசனத்தை நாங்கள் படிச்சு, இந்த வசனத்திலே நாம் வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னா, காற்றோ புயல் அடிக்கும் பொழுது ஆண்டவர் மலைப்பிரசங்கத்தை 7 சொன்னார். கடைசி வாசத்தில் இருந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடும் மணலின் மேல் கட்டப்பட்ட வீடும் எப்படி என்ன நடக்கப்போன்னு சொல்லி சொன்ன சொல்லியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு, கிறிஸ்துவ கண்மலை கட்டப்பட்ட வீடு, எந்த புயல் காத்து மழை அடிச்சாலும் அது அசையாது. ஆனா மலையில நான் கட்டிட்டேன் சொன்னா, ஒரு விசுவாசம் இல்லாம, ஒரு அன்பு இல்லாம, ஒரு தேவ வார்த்தை இல்லாம நம்முடைய விசுவாச வாழ்க்கையை, நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டி எழுப்புவோமானால் ஒரு பிரச்சனையை, ஒரு காத்து, ஒரு பிரச்சனை வரும்பொழுது நீ விழுந்துருவாய். ஹல்லேலூயா. ஆகவேதான் தேவனுடைய வார்த்தையானது, எபிரேயர் 4:12 வார்த்தை வாசித்து முடிப்போமா? தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும், இருபுறமும் கற்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக, உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. எவ்வளவு பவர்ஃபுல்லான வேர்ட் தெரியுமா அது? ஆமேன். அல்லேலூயா. வெரி பவர்ஃபுல் வேர்ட், ஆண்டவருடைய வார்த்தை. நம்முடைய நினைவுகள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிற அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம தீர இருக்கிற வார்த்தையா இருக்கிறார். ஆமேன். எல்லாம் எழுந்து நிற்போமா? தேவர் சமூகத்தில் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே.